அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான அத்வைத வேதாந்த நூல். இப்போ இந்த நூலில் வந்து நம்ம 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த வகுப்புகள் மூலமாக 143 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 143வது ஸ்லோகத்தில் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு புரிய வச்சார். ஒரு பாமரனுக்கும் பண்டிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வச்சு, மாயையை வந்து பாமரன் எப்படி புரிஞ்சுக்கிறான், ஒரு பண்டிதன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டி காட்டினார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 144வது இனி வருகின்ற ஸ்லோகத்தில், இந்த 143வது ஸ்லோகத்தின் கருத்துக்கு மையமாக வச்சுக்கிட்டு பண்டிதர்களுக்கு கூட சில இடங்களில் அறியாமை தோன்றுகிறது அப்படின்னு சுட்டி காட்டினார் இல்லையா. ஏன்னா இப்போ நிறைய பண்டிதர்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நிறைய ஞானிகள், ஆனால் பட் அவங்கெல்லாம் வந்து வேறு வேறு தரிசனங்களை சேர்ந்தவர்கள். அதாவது பண்டிதர்கள் அப்படிங்கும்போது சாஸ்திரங்களை கற்றறிந்த ஞானிகள் தான். ஆனாலும் அவர்கள் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படின்னா, நியாயம், வைசேசிகம், சாங்கியம், மீமாம்சம், பௌத்தம், சமணம் அப்படின்ட்டு மற்ற மதங்களை சார்ந்த மற்ற தரிசனங்களின் அடிப்படையிலே இருக்கின்ற ஞானம். அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த மற்ற தரிசனங்கள் வழியில் வருகின்ற பண்டிதர்களுக்கு கூட அந்த ஒரு பவுண்டரி இருக்குது, அதாவது இயலாமை இருக்குது. என்ன இயலாமை? இந்த இறுதி நிலையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதாவது அவங்க தவ வலிமையை அதிகப்படுத்தி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நம்ம உதாரணமாக யாரை பார்த்தோம், கௌதம புத்தர். கௌதம புத்தர் என்ன பண்ணார், கடுமையான தவம், அதாவது சாதாரண மனிதர்கள் பண்ணுற தவம் இல்லை, ரொம்ப கடுமையானவே தவம் பண்ணார். அவர் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே வெளியே போனார். சின்ன வயசுலேயும் அவர் நிறைய விஷயங்களை பார்த்து புரியாமல் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். மரணம் ஏன் வருது, முதுமை ஏன் வருது அப்படின்னு ரொம்ப விஷயங்களை வந்து ஆராய்ந்து பார்த்தார். அப்போ இதுக்கு விடை எங்கே கிடைக்கும் அப்படின்னு வெளியே தேடி சுற்றினார். அப்படி வெளியே தேடி சுற்றி பல தேசங்கள் பல பகுதிகளில் அவர் பயணம் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியல. பல கடுமையான பயிற்சிகள், உடல் இளைச்சி போச்சு, மரண தருவாயில் கூட அவருக்கு இது புரியல. அப்போ ஒரு அம்மா வந்து உணவு கொடுத்து அவரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். ஏன்னா ரொம்ப உடம்பெல்லாம் இளைச்சி போய் ஒல்லி ஆயிட்டார். அப்புறம் அவரை திருப்பி உயிர் கொடுத்து அந்த அம்மா உடம்புல தக்க வைக்க வச்சு திருப்பியும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கடைசியில் என்ன நமக்கு விளக்கம் கொடுத்தார், சூன்யம்னு சொல்லிட்டார். அப்போ நல்ல ஒரு ஞானத்துக்குள்ளே வந்தாலும் அந்த இந்த இயற்கையை ஒன்றுமில்லை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறாக போயிடுது இல்லையா. ஏன்னா அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி வந்து அங்கே ஒன்றுமில்லைன்னு சொல்கிற லெவலில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அதை தான் இப்பவும் செய்கிறாங்க. இப்பவும் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை இது மாதிரி கொஞ்சம் மடைமாற்றி விட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இங்கே அத்வைத வேதாந்தம் நம்முடைய சனாதன தர்மத்தில் வர ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ எதுவுமா இருந்தாலும் அந்த அறிவு இருக்குதுங்கிறது யார் சொல்லுவாங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையிலேயே தன்னை உணர்ந்தவர்கள். அதை விட்டுட்டு எதுவும் கண்டுபிடிக்க முடியல, அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டினஸ் தான், சூன்யம் தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எல்லைக்குட்பட்ட அறிவாக பார்க்குது. அப்படி தான் சாஸ்திரம் பார்க்குது. ஏன்னா இப்போ நாமளே அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்த தரிசனங்களில் வந்த எந்த ஒரு ரிஷிகளும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவான தரிசனத்தை காட்டவே இல்லை. ஆனால் அத்வைத வேதாந்தம் தான் இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவான தரிசனத்தை காட்டியது. அப்படி என்னங்க மற்ற தரிசனங்கள் காட்டாததை இந்த அத்வைத வேதாந்தம் காட்டிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, இந்த உலகம் என்பது தோற்றம் என்று சொல்லுது. இப்போ மற்ற தரிசனங்கள் எல்லாம் அப்படி சொல்லலை, உண்மைன்னு சொல்லுது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுது, ரெண்டு ஆப்ஷன் தான் சொல்லுது. மற்ற தரிசனங்கள் எப்படி சொல்லுதுன்னா, இந்த உலகம் இருக்கிறதுங்குது இல்லைன்னா ஒரே அடியாக ஒன்றும் இல்லை சூன்யம் அப்படின்னுது. ஆனால் நம்முடைய வேதாந்த வழியில் சனாதன தர்ம ரிஷிகளினுடைய பாரம்பரியத்தில் அந்த பூர்வ மீமாம்சத்துக்கு அப்பாற்பட்ட வந்து உத்தர மீமாம்சத்தில் வியாச மகரிஷி வர்றார் இல்லையா. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இத்தனை ரிஷிகளையும் கடந்து வர்றாரு அவர். அத்தனை ரிஷிகளுடைய நோட்ஸ் எடுத்து பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் தெளிவுக்கு வந்தாங்க. தெளிவுக்கு வந்தப்போ கடைசியில் என்ன முடிவு பண்ணுறாங்க, அவங்களுடைய சுய அறிவில் நின்று பார்க்கும்போது இந்த உலகம் வந்து அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆக ஒரு தோற்றம், ஆனால் அது இல்லை என்று சொல்ல முடியாது. உலகத்தை அசத்தியம் என்று சொல்ல முடியாது, அதனால சூன்யம் என்று சொல்ல முடியாது, உலகம் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ உலகம் இருக்கிறது, ஆனால் அறிவின் அதிஷ்டானத்திலே தோன்றி மறைகிறது. ஆக அது ஒரு தோற்றம். அப்போ அதுக்கு நம்ம நேற்று விளக்கம் பார்த்தோம் இல்லையா? எப்படி விளக்கம் பார்த்தோம்? ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒளி 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 தத்துவத்தில் ஒரு திரைப்படம் ஓடுது. அப்போ ஒரு வெள்ளை திரை இருக்கு, அந்த வெள்ளை திரை வந்து அசைவது கிடையாது, அதுதான் அதிஷ்டானம். அந்த வெள்ளை திரையில ஒளியும் ஒளியும் இருப்பதினால அங்கே ஒரு இயக்கம் இருக்கு, உலகம் நகருது. அங்கே ஒரு கதாபாத்திரங்கள் வருது, இயற்கை வருது, மழை பெய்யுது, இடி இடிக்குது, நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, எல்லாமே அந்த திரையில நடக்குது. அத்தனை சம்பவங்களும் வியாபகாரத்தில் நடந்தாலும் பாரமார்த்திக நிலையில அந்த வெள்ளை திரை அதில் சம்பந்தப்படாமல் நிற்குதா இல்லையா? இந்த திரைப்பட ஓமானத்தை வச்சு தானே நம்ம இந்த உலகத்தை உண்மையா பொய்யாங்கிறத நிரூபிக்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல வந்து வெள்ளை துணியில வரையப்பட்ட ஓவியத்தை வச்சு விளக்கம் கொடுப்பாங்க, இப்ப நம்ம திரைப்படத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்லாம் நான் பலமுறை உங்களுக்கு சொன்னேன். அப்ப இப்ப நம்ம பாக்குற இந்த உலகம் வந்து ஒரு வெள்ளை திரையில ஓடுற திரைப்படம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால நம்ப முடியுது? நம்ம யாராலையும் நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா நாம தான் அனுபவத்துல இருக்கிறோமே, நம்ம டெய்லி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை போய் என்னங்க படங்குறீங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த படத்துல நம்ம மூழ்கி போய் இதை வந்து உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கும் போது இது பொய்ன்னு சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம தான் இந்த படத்துல கதாபாத்திரத்தை பண்ணிக்கிட்டே நம்ம படத்தை பாக்குறீங்கன்னா எப்படிங்க பாக்குறது? இப்ப நீங்க எனக்கு வலி காலில் அடிபட்டுருச்சு, வலிக்குது வலிக்குதுன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து உலகமே பொய், இந்த உடலே மாய அப்படின்னு சொன்னா என்னங்க, வலி தாங்க முடியாம துடிக்கிற எனக்கு தானேங்க கஷ்டம் தெரியும், உங்களுக்கு என்ன உலகமே மாயன்னு வாயில சொல்லிட்டு போயிடுவீங்க, உடம்பே இல்லை அப்படின்னு வாயில சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா வழிபடுற எனக்கு தானே தெரியும் அந்த உடம்பு வலி எல்லாம், எவ்வளவு கஷ்டப்படுறேன், எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மையா இருக்கு, ஆனா சாஸ்திரமும் இந்த உலகம் தோற்றம்ங்குது. அப்ப என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரணை பண்ணி பாருங்கன்னு தானே நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, இப்ப நீங்க கனவு காண்றீங்க, இந்த உலகத்தை விட்டுருங்க, இப்போ இந்த உலகம் வேண்டாம், இப்போ டெம்பரரியா இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது கனவு காண்றீங்க, அந்த கனவுல ஒரு பேய் வர்ற மாதிரி கனவு காணும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல பயந்துகிட்டு அழுதுகிட்டு இருப்பீங்களா? அல்லது அந்த கனவுல ஒரு புலி துரத்துற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா புலி தானே துரத்திட்டு போகுதுன்னு நீங்க அலட்சியமா இருப்பீங்களா, இல்ல ஓடுவீங்களா? அப்ப கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவுல இருக்கிற சம்பவங்கள் உண்மை போலவே உங்க வாழ்க்கையில நடக்குது. அந்த கனவு நடக்கிற வரைக்குமே அங்க ரியாலிட்டி இருக்கு. அங்க நீங்க பேய பார்த்தாலும் பதறீங்க, அப்படியே பயத்துல துடிக்கிறீங்க, கத்துறீங்க. அப்புறம் ஒரு நாயை பார்த்தாலும் ஐயோ என்னை கடிக்க வருது அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடுறீங்க, கடிச்சிருமோன்னு பயப்படுறீங்க. அப்போ எல்லாமே அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சுக துக்கம் இருக்கிறது எந்த அளவுக்கு தத்ரூபமா உண்மையா ரியலா அவ்வளவும் இருக்கே. அப்புறம் நாம இன்னொரு விஷயமும் சொன்னோம், அதாவது இப்போ இது அது வந்து கனவுங்க, இது வந்து நிஜ வாழ்க்கைங்க. இதுல வந்து எனக்கு காலில் அடிபட்டு வலி வருது, அந்த கனவுல வந்து காலில் அடிபட்டு வலி வரும்போது எனக்கு என்னங்க அது பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னா, கனவுலையும் நமக்கு அடிபட்டு வலி வரும்போது அங்க துடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், ஆனா இங்க வரும்போது அது வலி இல்லை ஒண்ணும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருது இல்ல. ஏன்னா அந்த உடம்புலதான் அங்க அடிபட்டது, இந்த உடம்புல ஒரு சம்பந்தம் இல்லை இல்லையா? அந்த உடம்பு தானே நாய் கடிக்கிற மாதிரி வந்தது, இந்த உடம்பு நல்லா தானே பெட்ல படுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்ப வருது? கனவு களைஞ்ச பிறகு. அப்ப இந்த கம்பாரிசனை ஆழ்ந்து ஆராய்ந்து பாருங்களேன். அந்த நனவு உலகம் என்பது இப்ப உங்களுக்கு உண்மை மாதிரி தெரியறதுனால இந்த பொய்ன்னு சொல்ல உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, அல்லது இது தோற்றம்னு சொல்ல உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, இது உண்மைங்கிறதா உங்க மனதுல உறுதியா இருக்குங்கிறத பார்க்க முடியுது இல்லையா? அதை தான் இங்க வித்யாரிணர் வந்து ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்து சுய அறிவுல பாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமா பார்த்தா இந்த உலகம் வந்து உண்மை மாதிரி தெரியும். நம்ம கனவு காணும்போது சாதாரணமா கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கை உண்மையா தெரிகிற மாதிரி இந்த நனவு வாழ்க்கையும் சாதாரணமா உண்மை மாதிரி தெரியும். ஆனா அந்த கனவு வாழ்க்கை பொய்யானது தோற்றம் தான் என்று எப்ப தெரிஞ்சது? நனவு வாழ்க்கைக்கு வந்த பிறகு விசாரணையில தெரிஞ்சது, அது ஒரு தோற்றம் தாங்க, கனவு தான் கண்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி இந்த நனவு வாழ்க்கையும் தோற்றம் தாங்க, இதுவும் ஒரு கனவு போலதான் இருந்திருக்குதுன்னு எப்ப சொல்ல முடியும்? எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த உடம்பு எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த உடம்புல இது போன்ற சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொண்டால் சொல்ல முடியுங்கிறத இங்க வித்யாரியணன் போன்ற மகான்கள் ஞானிகள் புரிய வைக்கிறாங்க. அதுக்கு தானே மூன்று பிரமாணங்களை கொடுக்குறாங்க, ஸ்ருதி யுக்தி அனுபவம். இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் இது பொய்யா உண்மையா, இது மாயையா இல்ல உண்மையா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஆனா இந்த மூன்று விஷயங்களும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, வேதமும் இல்லை யுக்தியும் இல்லை அனுபவமும் உங்ககிட்ட இருக்க போறது இல்லை, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே இந்த வாழ்க்கையை வந்து உண்மைங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான், வாழ்நாள் முழுவதும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி அப்படிங்கிற பாட்டு எடுத்துக்கோங்க. நாட்களும் கடந்தன, இப்படிதான் காலங்கள் அப்படி சக்கரங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும், பிறவி சக்கரத்துல வந்துகிட்டே இருப்போம். அப்ப இதை விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொண்டவன் புரிஞ்சுக்கிறான், இது உண்மை கிடையாது, இது வெறும் தோற்றம், திரைப்படம் மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல இந்த ரோல் அது பண்ணுது, அந்த ரோல தான் இதுவும் பண்ணிட்டு இருக்குன்ட்டு இதை வந்து அந்த சுய அறிவுல பார்க்கும் போது இந்த பாடி மைண்டையுமே தேர்ட் பார்ட்டியா பார்க்க முடியுங்கிறத நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய விசேஷத்தன்மையே. நானுங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க உடம்பு மனசை பிரிக்க மாட்டீங்க. எப்போ உங்ககிட்ட இருந்து நானுங்கிற அபிமானம் நீங்குதோ அப்ப மட்டும்தான் இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு அந்த பிரிவு வருது இல்லையா, அந்த உண்மை புரியுது இல்லையா, அப்ப நீங்க இதை பிடிக்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆயிடும், இதுவும் படத்துல வர்ற கதாபாத்திரம் தான். இப்ப எதிரில் இருக்கிற ஒருத்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க சினிமா பார்க்க உட்காருறீங்க தியேட்டர்ல போய், அந்த தியேட்டர்ல வந்து உங்களுக்கு வேறாக தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் அந்த மீதி 2.5 மணி நேரத்துல நீங்க படத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்களே. அங்க கதாநாயகி அழுகுறானா நீங்களும் அழுகுறீங்க, அங்க காமெடியன் சிரிக்கிறானா நீங்களும் சிரிக்கிறீங்க, எப்படிங்க இது சாத்தியமாச்சுங்க? அந்த சினிமாக்குள்ளேயே நீங்க நுழைஞ்சிட்டீங்க, அந்த தியேட்டர்ல அந்த ஸ்கிரீனுக்குள்ளேயே போய் படத்துல நீங்களும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, அதை நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்ப தெரியல, நீங்களும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றிட்டீங்க. ஏன்னா அந்த சீன் பை சீன் நீங்க உள்ள இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியுது. அந்த அழுகை அங்க வந்தா உங்களுக்கு அழுகை வருது, அங்க சிரிப்பு வந்தா உங்களுக்கு சிரிப்பு வருது, அங்க பயம் வந்தா இங்க பயம் வருது, அது எப்படி சாத்தியமாச்சுங்க? அந்த சினிமா ஸ்கிரீனுக்குள்ள போய் பூந்துக்கிட்டதுனால வெளி உலகத்தை மறந்துட்டீங்க, உங்ககிட்ட இருக்கிற பாடி மைண்டை விட்டுட்டீங்க, தியேட்டருக்குள்ள போய் அந்த சினிமாக்குள்ள பூந்துட்டீங்க. அப்ப அந்த மாதிரி தானே கனவும் இருக்கு. இப்ப நனவு உலகத்திலேயே ஒரு சினிமாவில் ஒரு 3 மணி நேரம் படத்துல உங்களை மறந்து நீங்க படம் பாக்குற மாதிரி, கனவு காணும் போதும் நீங்க உங்களை மறந்துதான் அந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப கனவு உலகம் இந்த திரைப்படம் மாதிரி தான் இந்த நனவு உலகமும் என்று இங்க வேதம் சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா நாம் இது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதுனால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஆனா இது இந்த உலகம் எப்ப நமக்கு பொய்ன்னு தெரியும், தோற்றம்னு தெரியும், இறந்த பிறகான்னு கேட்டா இல்ல. ஏன் இறந்த பிறகு தெரியாது, அங்க மைண்டே இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அதாவது விசாரணை பண்ணி பார்க்கக்கூடிய விவேகம் அப்ப இருக்காது, அது காரண சரீரத்துல போய் ஒடுங்கிடும். அதுதான் தூக்கத்துல நடக்குது. தூக்கத்துல நீங்க போய் ஆழ்ந்து உறங்கும் போது நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கலையா, நீங்க கலெக்டரா டாக்டரா செட்டியாரா முதலியாரா எதுவுமே தெரியாம தானே தூங்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்ப இது பார்த்தா என்ன நடக்கும், இந்த விழிப்பு நிலையில விழிச்சுக்கணும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்திரகிரியார். அப்ப நீங்க விழிப்பு நிலையிலேயே விழிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான தூக்கமற்ற நிலை, தூங்காமல் தூங்குவது. அப்ப என்ன இங்க புரிஞ்சு போச்சு, வெறும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடம்பும் இந்த கதாபாத்திரத்தை செய்யுது, இதுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இது இப்படி பண்ணுது, அதுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அது அப்படி பண்ணுது, இதையெல்லாம் பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிற அந்த தூய அறிவுல நம்முடைய சுயத்துல நம்முடைய சொரூபத்துல நம்ம நின்றுகிட்டு பார்த்தோம்னா இந்த உலகம் ஒரு அழகான தோற்றமா இருக்கும், அந்த தோற்றத்தை ரசிக்கலாம். அந்த தோற்றம் எப்படி வருது, என்னுடைய இருப்பினாலே வருது, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில அந்த படத்தை உண்டாக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன், அது புரிஞ்சிடும். அதைதான் இங்க மகான்கள் சொல்றாங்க, அதை இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா இப்படி புரிய வைக்கிறேன். அப்ப இங்க வந்து பூர்வ பட்சிகள் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாங்கன்னா, இப்ப உடல் புலன்கள் போன்றவை வந்து வீரியத்தில் இருந்து எவ்வாறு உருவாகின்றன, மேலும் அவற்றில் சைத்தன்யம் எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனாங்க இல்லையா. அதாவது எப்படி வீரியத்தில் இருந்துன்னா, இங்க சுக்கிலம் ஸ்ரோனிதம்னு சொல்லுவோம், அதாவது சான்ஸ்கிரிட்ல, அதாவது ஆணுடைய விந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுடைய கரு முட்டைகள், இது கலந்துதான் ஒரு உடல் கிடைக்கும். அப்ப இந்த உடல் வந்து உருவாகுவதற்கு இங்க சுக்கிலம் ஸ்ரோனிதம் இருக்குது அப்படின்னா அது ஒரு உடல் எடுக்குது. அப்ப அந்த உடம்பு வழியே வந்த பிறகு அந்த உடம்புக்குள்ள எப்படிங்க அந்த சைத்தன்யம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பூர்வ பட்சிகள் கேட்கிறாங்க. அது இன்றைக்கும் இந்த கேள்விக்கு வந்து மருத்துவத்துறையில கூட தீர்வு சொல்ல முடியல. பெரிய பெரிய மருத்துவங்கள் எம்டி பெரிய பெரிய எம்எஸ் எல்லாம் படிச்சுட்டு பெரிய ஃபாரின் படிப்பெல்லாம் படிச்சுட்டு வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், சார் இவ்வளவு தூரம் உடம்பெல்லாம் அறுத்து போட்டு கூறு கூறா உள்ள ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி அப்படியே சாக கடந்தவனை எல்லாம் காப்பாத்துறீங்க, ஆனா அதுக்குள்ள எப்படிங்க சைத்தன்யம் இருக்கு, உயிர் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா எந்த மருத்துவராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உயிரியல், நரம்பியல், தத்துவம் இது ஒரு தீர்க்கப்படாத கேள்வியாகவே இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அறிவியல் உலகம் கூட இதுக்கான அடிப்படை விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. அது வெளியிருக்கிற உடம்பை தான் பிச்சு போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர உடம்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யத்தை அதனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மருத்துவ உலகமும் கண்டுபிடிக்க முடியாது, அறிவியல் உலகமும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதன் அடிப்படையில இப்ப ஸ்லோகம் 144 என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த சித்திர தீபம்ல ஏகேந்திர யாதையோ பாவாக வீரியை நோத் பாதிதாக கதம் கதம் வா தத்ர சைத்தன்ய மித்யுக்தே கிம் உத்தரம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் 144. இங்க என்ன கேட்கிறாருன்னா, இப்ப இந்த உடலும் புலன்களும் வீரியத்திலிருந்து எவ்வாறு உருவாகின்றன, வீரியத்தில் இருந்ததுன்னா விந்துவிலிருந்து எவ்வாறு உண்டாகின்றன, மேலும் அவற்றுக்குள்ளே சைத்தன்யம் எவ்வாறு தோன்றுகிறது என்று கேட்டால், இதற்கு முன்னாடி இருக்கிற பண்டிதர்கள் எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க இந்த பிரபஞ்சத்துல, இந்த பாரத தேசத்துல சனாதன தர்மத்துல வாழையடி வாழையாக வம்சாவளிகளில பல ரிஷிகள் வந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தரிசனத்தை கண்டார்கள். அந்த தரிசனங்களுடைய அடிப்படையில தான் நியாயம், வைசேசிகம், சாங்கியம், மீமாம்சம் அப்படின்னு நிறைய பிரிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்ப அப்படிப்பட்ட பண்டிதர்கள் கூட என்ன பதில் சொல்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த ஸ்லோகத்துல எழுப்புறார். அப்ப இந்த இடத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேகேந்திர யாதையகாங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா, இந்த உடல் புலன்கள் மனம் மூளை நரம்பு மண்டலம் அப்படிங்கிற இந்த விஷயம், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த உடம்புக்குள்ள, அப்ப இவைகள் அனைத்தும் ஒரு உயிரினத்தின் கரு வளர்ச்சியில் தான் உருவாக்கப்படுகின்றன. அப்போ இவ்வளவும் எங்கிருந்து வந்துச்சுங்க? இப்ப இந்த உடம்புல பாத்தீங்கன்னா விசேஷ தன்மை கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு வந்து கண் இருக்குது, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, அதுக்குள்ள உள் உறுப்புகள் பாருங்க, இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், குடல் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இந்த மருத்துவ உலகம் இதை பிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுன்னா அறுத்து போட்டு பார்த்தா என்னென்ன உறுப்புகள் என்னென்ன வேலை செய்யுதுங்க, என்னங்க ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, இருதயம் விடாம துடிச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு பொருந்திய இந்த மனித உடல்ல எங்கிருந்து வந்தது? ஒரே ஒரு கேள்வி தான், எங்கிருந்து வந்தது? ஒரு துளி விந்து தான். யோசனை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு துளி விந்து தான் இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. அப்போ அந்த விந்துல புலன்கள் கிடையாது, வயிறு கிடையாது, நுரையீரல் கிடையாது, கல்லீரலோ மண்ணீரலோ இருதயமோ எதுவுமே கிடையாது, அது ஒரு உயிரணு. அப்ப அந்த உயிரணு வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில கருமுட்டையோட கலந்து அது ஒரு உடம்பு எடுக்குது அப்படின்னா அது எப்படிங்க உருவாகுது? ஒரு ஆச்சரியமான கேள்வியா இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? அத்வைத வேதாந்தம் சொல்லுது, அது வந்து நம்முடைய உபநிடதங்கள்லயே அருமையான ஒரு உபநிடதம், டக்குன்னு பேர் ஞாபகத்து வர மாட்டேங்குதுங்க. அந்த உபநிடதத்துல சொல்லப்படுது கரு வளர்ச்சியிலிருந்து இந்த உடல் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு அருமையான விஷயங்களை அந்த பிறப்பின் அடிப்படையில சொல்ல வருது. மனித உடல் உருவாகிற வரைக்கும் அவ்வளவு விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்குது. அப்ப அந்த அளவுக்கு அருமையான விஷயத்தை வேதாந்த சாஸ்திரத்தை தவிர வேற எந்த சாஸ்திரமும் சொல்லவே முடியாது. அப்ப இத பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை நீங்க வேற எங்கிருந்து பெற முடியும்? அறிவியல் அறிவினர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அல்லது ஒரு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருச்சா, விந்துவிலிருந்து எப்படி இந்த உடல் உருவாச்சு அப்படின்ட்டு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சதா? மருத்துவ உலகம் என்ன பண்ணும், பிரிச்சு போட்டு மேயும், அதாவது உடம்பு வந்துட்ட பிறகு அந்த உடம்புல இருக்கிற பார்ட்டை வந்து கழட்டி ஆப்ரேஷன் பண்ணலாம், மாத்தி வைக்கலாம், அதுல இருக்கிற காயத்தை ஒழுங்குபடுத்தலாம். இந்த மாதிரி வண்டி பைக் வந்து ஒருத்தர் தயார் பண்ணிட்டான்னா அந்த பைக்கை 4 பேர் கழட்டி போட்டு தூள் தூளாலாம் பிரிச்சு போட்டு திருப்பி அசம்பிள் பண்றதை பண்ணிடலாம். ஆனா அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த கண்டுபிடிக்கிறது தானே திறமை, அதை கழட்டி போட்டு ரிப்பேர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அது மாதிரி இந்த மருத்துவ உலகம் வந்து இந்த உடம்பை கழட்டி போட்டு ரிப்பேர் தான் பண்ண முடியும், ஆனா இந்த உடம்பை உருவாக்க முடியுமா? மருத்துவ உலகத்தால உருவாக்க முடியாது. உடம்ப மட்டும் இல்ல, இன்னும் மருத்துவ உலகத்தால ரத்தத்தை கூட உருவாக்க முடியல, ரத்தம் கூட இன்றைய மருத்துவ உலகம் உண்டாக்க முடியல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மருத்துவத்தை வந்து பெருசா போட்டுறோம், பாராட்டுறோம், ஆனா எவ்வளவு ஃபெயிலியரா இருக்கு பாத்தீங்களா மருத்துவ உலகம். ஏன்னா சும்மா ரிப்பேரிங் பண்ணலாம், அவ்வளோதான், உடம்ப கழட்டி போட்டு மேயலாம். அதனால மட்டும் அது பெரிய ஞானத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அது அந்த காலத்திலயே நம்முடைய ஆயுர்வேத மருத்துவம் வந்து நம்முடைய பாரத தேசத்துல கழட்டி போட்டு பண்ணியிருக்காங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே நம்முடைய மருத்துவ உலகம் வந்து மிகப்பெரிய முன்னோடிகள் இருந்திருக்கிறாங்க. அதை வளர்த்து கொண்டு போறதுக்கான அடுத்தடுத்த பாரம்பரியத்துல சரியான ஆட்கள் நம்ம நாட்டில் கிடைக்கல, அதை வெளிநாட்டினர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சிட்டு போய் இப்போ அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே பில்டப் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மருத்துவத்தை பிரிச்சு போட்டு மேய்ஞ்சவங்க எல்லாம் யாருன்னா நம்முடைய இந்தியர்கள் தான். அதனாலதான் நம்முடைய பாரதத்திலிருந்து பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து செல்வம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தங்கம் வைரம் வைடூரியம் மட்டும் அல்ல, நம்முடைய ஞானம் தான் மிக உயரிய பொக்கிஷம். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. அதான் நம்ம பொக்கிஷம்னா நம்ம மைண்ட்லாம் எப்படின்னா பணத்திலேயே இருக்கிறதுனால ஓ இதுதான் பொக்கிஷம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மணி இருந்தா பெரிய பணக்காரரா இல்லாம் அதான் பொக்கிஷம் அப்படின்ட்டு. ஆனா ஞானம் இருந்தா எதை வேணா கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஞானிகள் நம்முடைய பாரத தேசத்துல வாழ்ந்தாங்க, வரலாறுகள் இருக்கு, நம்முடைய சித்தர் பாடல்கள்லயும் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. தமிழ் சித்தர்கள்லயே வந்து தேரையர்லாம் அப்படிதான், தேரையருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா அப்பயே அவங்க ஆப்ரேஷன் பண்றாங்க, தலைக்குள்ள வந்து ஒரு மூக்கு வழியா ஒரு சின்ன தேரை உள்ள போயிடுது. அந்த தேரைன்னா சின்ன தவக்கல மாதிரி இருக்கும், ஆனா தவக்கல மாதிரி பெருசா வராது, பொடிசா இருக்கும். அது அப்படியே தாவி தாவி டக்குன்னு வந்து அவர் மூக்குக்குள்ள வந்த உடனே தெரியாம ஒரு மூச்சு இழுத்த உடனே அது உள்ள போயிடுச்சு மண்டைக்குள்ள. இப்ப அந்த மண்டையை திறந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை வெளியே எடுத்திருக்காங்க அந்த காலத்திலேயே. அதெல்லாம் நம்முடைய வரலாற்றுல நிரூபிக்கப்பட்ட விஷயங்களா சரித்திரத்துல பாக்குறோம். அது மாதிரி ஆயுர்வேத மருத்துவமும் அந்த சுஸ்ருதர் அப்படிங்கிற ஞானிகள் வந்து அந்த காலத்திலேயே உடம்ப அறுத்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்கிறதுக்கெல்லாம் வரலாறுகள் இருக்கு. அப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, இப்ப இந்த உயிரினத்தின் வளர்ச்சி, இந்த உடல் உருவாவதற்கான விஷயம் உண்மையில் இருக்குதா, எப்படி இது நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆப்போசிட் பார்ட்டி எப்படி கேட்கிறான், வீரியோனோத் பாதிதாகாங்கிறான். அந்த வீரியம் என்ற ஆண் உயிரணுவை மட்டும் அது குறிப்பிடுவதாக பார்க்க கூடாது. பாரம்பரிய வேதாந்த பயன்பாட்டிலே கருவுறுதலுக்கான காரண பொருள், அதாவது தாய் தந்தை இணைவு மூலமாக உருவாகுகின்ற கரு அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அந்த வீரியம்ங்கிற வார்த்தையை ஒட்டுமொத்தமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த பரந்த பொருளை பயன்படுத்த முடிகிறது. அப்ப உடலின் பொருள் சார்ந்த வளர்ச்சியை பற்றி ஒரு அளவுக்கு மட்டும்தான் விளக்கம் தர முடியும், ஆனால் அதுவே முழு விளக்கம் ஆகாது என்பதை நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப உடனே ஆப்போசிட் பார்ட்டி கேள்வி கேட்கிறான், கதம் வா தத்ர சைத்தன்யம் அப்படிங்கிறான். கதம் வா தத்ர சைத்தன்யம்னா அந்த ஜடமான உடலில் வந்து எப்படிங்க நான் அப்படிங்கிற ஒரு அறிவு உற்பத்தி ஆகுது, அது எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த அவன் ஜடம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து உயிரற்ற தன்மை தானே இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆனா இங்க நம்ம உண்மையா ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா ஜடமே கிடையாது, எல்லாமே அது மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த ஜடத்துல கூட பிரகாசிக்கிறதுக்கு அது தயாரா இருக்கு. அப்ப ஜடம் பரிணாமத்துல அறிவா மாறுறதுல உடல்கள் பல பரிணாமத்தை கண்டிருக்குது அப்படிங்கறது நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்க்கறோம், சாஸ்திர ரீதியாகவும் பார்க்கறோம். ஏன்னா நம்ம அறிவு பிரகாசிக்கிற அந்த பாதையை நம்ம சொல்றோம்ல, ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூன்று அறிவுன்ட்டு, அது நம்முடைய தமிழ் சித்தர்களும் அந்த காலத்துல தொல்காப்பியமே பேசுது. இதை தொல்காப்பியமே வந்து ஒரு அறிவு ஈரறிவை பத்தி எல்லாம் பேசுது. அப்ப இது மாதிரி நிறைய மகான்கள் வந்து அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு விசாரணை செய்து விவேகத்தால விழித்து கொண்டு இந்த ஜடமான உடலில் வந்து நான் அப்படிங்கிற அனுபவம் எவ்வாறு தோன்றுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த எந்த பண்டிதர்களும் பாண்டித்யம் பெற்றவர்களும் மற்ற தரிசனங்களை கண்டவர்களும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த தத்துவமும் எளிதான முழுமையான விளக்கத்தை வழங்கவே இல்லை அப்படிங்கிறத நாம உறுதியா நம்பலாம். அப்ப அத்வைத வேதாந்தத்தின் நிலை என்ன? அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது அத்வைதம் என்னங்க சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதம் அழகா சொல்லுது, சைத்தன்யம் என்பது பொருளிலிருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்வதே கிடையாது. ஏன்னா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, அந்த உயிருக்குள்ளதான் உணர்வு இருக்கு, அந்த உணர்வின் மூலமா ஒரு வடிவம் வருது. ஆனா அந்த வடிவம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மையா? அத்வைத வேதாந்தத்துல இப்ப நீங்க வந்து முழுசா உள்வாங்கிட்டீங்கன்னா இங்க தோற்றம்னு தான் சொல்லணும், எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா நாம இந்த பாடத்தை படிச்சாலும் நம்ம விட மாட்டேங்கிறோம், உண்மை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல எது உண்மை சொல்லுங்க, எது உண்மை? இப்ப எங்க தாத்தா பாட்டி உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எங்க தாத்தா பாட்டி இல்லையே. உதாரணத்துக்கு சொல்றேன், அது மாதிரி நம்ம இப்ப எதை எது உண்மைன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ ஒரு காலத்துல அது இருக்காது. அப்ப எதுவுமே இங்க சாஸ்வதம் இல்லை, எதுவுமே இங்க சத்தியம் இல்லை, எதுவுமே இங்க நித்தியம் இல்லை, எல்லாம் வந்து வந்து போகிற வெறும் தோற்றம். ஆனா இந்த தோற்றம்ங்கிறத யார் அறிவார், எந்த மனிதன் அறிவான், அதை தான் இங்க விஷயம் புரிய வைக்குது. ஜடமான உடலில் நான் என்ற அனுபவம் யாருக்கு தோன்றும், அந்த உயர் பரிமாண உணர்வு இருக்கு இல்லையா, அது தன்னையே தான் உணரும் போது தோன்றும். அந்த பிரகாசம் தான் இங்க நடக்கணும், அதை நடக்கிறதுக்கு தான் இங்க பாடி மைண்டே தேவைப்படுது, அதுக்காகத்தான் இந்த தோற்றத்தை உண்டு பண்ணுது. அதை தான் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிற மாதிரி சொன்னேன். இப்படி சொன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அது எப்படிங்க, அது எங்க இருக்கும், அது எப்படிங்க உருவாக்குது, அது எப்படிங்க உடம்பு வரும், அது எப்படிங்க ஒன்றும் புரியலையேன்னு ஒரு குழப்பம் ஆயிடுவீங்கன்றதை சிம்பிளா புரிய வச்சேன். எப்படி சிம்பிளா புரிய வச்சேன், இப்ப நான் இருக்கிறேன், நான் என்ன பார்க்க ஆசைப்படுறேன், நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என்னுடைய உருவம் அப்படியே கண்ணாடியில பிரதிபிம்பிக்குது. என்ன நான் பாக்குறதுக்கு அந்த கண்ணாடி எனக்கு பயன்பாட்டுக்கு வருதா இல்லையா? அப்போ அந்த கண்ணாடி எப்படிங்க வந்துச்சு, நான் தான் உருவாக்கின கண்ணாடிய, மனித அறிவுல தானே கண்ணாடி உருவாக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி எங்கேயா வானத்திலிருந்து கீழே விழுந்ததா, இல்ல எங்கேயாவது பூமியிலிருந்து மேலே எடுத்தோமா? மனித அறிவில் உண்டாக்கப்பட்ட கண்ணாடி அது. அந்த கண்ணாடியில நான் என்ன பாக்குறேன், அப்ப கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது. இது புரியுது இல்லையா? இது மாதிரி சைத்தன்யம் என்ன பண்ணுது, தன்னை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடியை உருவாக்குது. அந்த கண்ணாடி மைண்டு மட்டும்தாங்க, பாடியே கிடையாதுங்க, ஒன்லி மைண்டு தான். ஆனா அந்த மைண்டுல இந்த உலகம் உருவாகி எல்லாம் நகர்ற மாதிரி ஓடுற மாதிரி ஆடுற மாதிரி தெரிஞ்ச உடனே உண்மைன்னு நம்ம மனசே நம்பிக்குது. உருவாக்கப்பட்ட மனதே அதை உண்மைன்னு நம்புது. அதுக்குதான் நான் இன்னொரு உதாரணமும் சொன்னேன். இப்ப கண்ணாடியில் இருக்கிற உருவம், நான் கையை தூக்குறோன்னா அது கையை தூக்குது, நான் கையெடுத்து கும்பிட்ட உடனே அது கையெடுத்து கும்பிடுது, நான் சிரிச்ச உடனே அது சிரிக்குது. அப்ப உடனே கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சா? கிடையவே கிடையாது. ஆனா கண்ணாடியில் இருக்கிற உருவம் அசையுதுங்களே, அது நான் இருக்கிறதுனால அசையுதுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த உலகத்துல இப்ப நீங்க நானெல்லாம் அசைகிறோம்னா அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால அசையுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நாம நினைச்சிட்டு இருக்கோம், நானே அசைகிறேன், நானே செய்கிறேன், நானே ஆடுறேன், நானே படிக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்புறோம் பாருங்க. இதுதாங்க மாயை. மாயையை பத்தி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், டெப்தான சப்ஜெக்ட் இது. அப்ப இது மாதிரி மனது என்ன பண்ணுதுன்னா அந்த நிகழ்வை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளவு திடத்தன்மையில் இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் 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 அப்படிங்கிற அந்த அபிமானம் இந்த உடல் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கு. அந்த உடல் பற்று என்ன பண்ணுது, உலகத்தின் மேல பற்று வச்சிருது. அப்ப இது என்னுடைய உலகம், என்னுடைய பொருள், இது என்னுடைய எனக்கு வேண்டியவங்க அப்படின்னு அதை பிடிச்சிக்குது. அப்புறம் இது என்னுடைய சொத்து அப்படிங்குது. எல்லாம் இந்த பற்று காரணமா எதையும் விட தயாரா இல்லை. அப்ப இந்த மைண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த வெளி உலகத்தை பிடிக்குது, இந்த பாடியை பிடிக்குது, தன்னுடைய பாடியை மட்டும் பிடிக்கல, தன்னை சார்ந்தவர்கள் பாடியும் பிடிச்சிக்குது. இது என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம்னு அப்படி பிடிச்சிக்குது. அப்ப எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாருங்க, அதுதான் இங்க மாயா. இந்த மாயா தான் இப்படிதான் பிளே பண்ணும். அப்ப இந்த இடத்துல ஞானிகள் விழித்துக் கொள்கிறாங்க பாத்தீங்களா, இந்த விழிப்பு நிலை உலகத்தை பயன்படுத்தி விழித்துக் கொள்வதுதான் இங்க விவேகம். அப்ப இந்த விழிப்பு நிலை உலகம் என்ன, மனம் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில இந்த விழிப்பு நிலை உலகம் வந்து பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க விசேஷம். எப்படி, இப்ப நான் கண்ணாடியில போய் என்னுடைய உருவத்தை பார்த்து அருமையா இருக்கிறேன், ஆனா அது பொய்யுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறேனா இல்லையா? இப்ப நான் போய் தலை வாடுறேன், ஹேர் ஸ்டைல் அருமையா இருக்கு, ஒரு பொட்டு வைக்கிறேன், இந்த கொஞ்சம் முகம் லட்சணமா தெரியுது, ஒரு பவுடர் போடலாம், சரி போட்டுக்குவோம் அப்படின்னு எல்லாம் பண்றேன். அப்ப என்னையே நான் அழகுபடுத்தி அந்த கண்ணாடியில பார்த்த பிறகு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா உண்மையா அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச உருவம் தோற்றம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இங்க இந்த அறிவுல இந்த உலகம் தோன்றி உண்மை மாதிரி தெரியுது, ஆனா தோற்றம்ங்கிறது அறிவுக்கு தெரியும் இல்ல. அந்த அறிவு தான் நீ என்று நமக்கு காட்டி கொடுக்குது வேதம், தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியத்துல. ஆனா அதை நாம உணர்ந்தோமாங்கிறதான கேள்வி. நம்ம எத்தனை பேர் உணர்றோம், யாருமே உணர்வது கிடையாது. இப்ப நம்ம இத்தனை பாடமும் கேட்டாலும் அந்த பாடத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரமா, யோசனை பண்ணி பாருங்க, கொண்டு வர மாட்டோம். கதை கேட்கிற மாதிரி கேட்டு போய் திருப்பி நம்ம அன்றாட அலுவலர்கள், அன்றாட வேலைகள், அன்றாட செயல்கள் பண்ணிட்டு உயிர் போற வரைக்கும் இந்த விஷயத்தை கேர் பண்ணவே மாட்டோம். உடம்பு போன பிறகு மீண்டும் ஒரு உடம்பு எடுக்கிறோம். அப்படிதான் இந்த ஜனன மரணம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல எத்தனையோ கோடியில ஒருத்தன் தான் இதை உணர்றான். உணரும் போது அவன் விழிச்சுக்கிறான், இது வந்து பொய்யான உலகம், இது தோற்றம், இதுல எதுவுமே உண்மை கிடையாது, இல்ல என்னுடைய சுய அறிவுல தோன்றி மறையுது, தோன்றி இருந்தும் மறையுது. அப்ப தற்காலிகமா இருக்குது, அது நிரந்தரமா சாஸ்வதமா சத்தியமா இல்ல, அது ஒரு நாள் போயிட போகுது. அப்ப வருவதும் அப்படித்தான், என்னுடைய அறிவின் மூலமா வருது, இருக்குது, போகுது. அப்ப இதுக்கு நான் ஏன் போய் முக்கியத்துவம் கொடுக்கணும், அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும், அது வெறும் தோற்றம் அப்படின்னு அதை வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு சுக துக்கங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க அதன் மேல அபிமானம் இருந்தா தானே அதன் மூலமா எனக்கு ஒரு சுகம் வருது, ஒரு துக்கம் வருது, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு, இது வந்து எனக்கு துக்கத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அபிமானமே கிடையாது. அப்ப இந்த புரிதல்ல நாம சினிமா பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்க, பயங்கரமான ஒரு பேய் படம், அப்படியே பேய் பார்த்த உடனே எல்லாம் அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஓடுறவங்க எல்லாம் இருப்பாங்க, தியேட்டரை விட்டு வெளியே போறவங்க, தாங்கவே முடியல நான் வெளியே போறேன் என்னால பார்க்கவே முடியல அப்படின்ட்டு. ஆனா அதை படமா ரசிக்கிறவன் பாரு என்ன அருமையா எடுத்திருக்கான், நல்ல மேக்கப்பு, நல்ல வித்தியாசமான கேரக்டர், அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு கொடுத்துருக்கான், ரொம்ப டார்க்னஸை உருவாக்கி அந்த டைரக்டருடைய திறமையே திறமை, அந்த ப்ரொடியூசரும் நல்ல பணத்தை நான் வாரி இறைச்சிருக்கான் அப்படின்னு அதை ஒரு அந்த ஆங்கிளில் ரசிக்கிறவன் அதை எப்படி பார்ப்பான், திரைப்படம் மாதிரி பார்ப்பான், நல்லா எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. அது பேய கண்டெல்லாம் பயப்பட மாட்டான், ஏன்னா அவனுக்கு அது படம்னு தெரியும். ஆனால் அந்த படத்தில் மூழ்கி போனவன் அது பேயின்னு கதறிக்கிட்டு வெளியே ஓடுறவன்லாம் இருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு ஹாரர் மூவியெல்லாம் இருக்கு, பயங்கரமான ஹாரர் மூவி, அப்படியே ரத்த வெள்ளத்துலையும் அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமாகவும் கரண கொடூரமாகவும் அந்த மாதிரிலாம் படம் பார்க்க உட்காரவே முடியாது, வெளியே ஓடிடுவாங்க, அந்த மாதிரி படமெல்லாம் இருக்கு. அப்போ அப்படியெல்லாம் கூட படத்தை எடுத்துக்கிட்டு அவங்க காட்டும்போது அதை புரிஞ்சுக்கிட்டவனுக்கும் புரியாதவனுக்குள்ள வித்தியாசம் மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். சினிமா படத்தில் வந்து மூழ்கிட்டா அது உண்மை மாதிரி தெரிகிற மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா இது உண்மை மாதிரி தெரியும். அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னைக்கு முடியும், என்னைக்குமே முடியாது. பிரச்சனை ஏதாவது முடியுமா? கடல் அலை நின்று நீங்க கடல்ல இறங்க முடியுமா? கடல் அலை வந்து விடாம வந்துகிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா நீங்க கடல் பக்கத்துல நின்றுகிட்டு இருங்க அந்த அலை நிக்கட்டும் அப்புறம் நான் கடல்ல கால் வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னைக்குமே கடலுக்குள்ள கால் வைக்க முடியாது. அது மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை ஓயிட்டுங்க அப்புறமேட்டு நான் வேதாந்தம் படிச்சுக்கிறேன், இப்ப எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேதாந்தத்துக்கு வர்றேன், இப்ப ஆன்மீகமா முக்கியம், சராசரி வாழ்க்கை வாழ்றதே பெரும்பாடா இருக்கு, இதுல உட்காந்துக்கிட்டு ஆன்மீகத்தை கேட்டுக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு என்ன நினப்பு, கடல் அலை நின்ன பிறகு கடல் இறங்குற மாதிரி பிரச்சனைகளை தீர்த்துட்டு ஆன்மீகத்துக்குள்ள வரலாம், பிரச்சனையை தீர்ந்துக்கிட்டு விசாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் நடக்காது, ஏன்னா என்னைக்குமே பிரச்சனை தீர போறது இல்லை. ஒரு பிரச்சனை தீர்ந்தா அடுத்த பிரச்சனை வரும், அதுக்கு அடுத்த பிரச்சனை திருப்பி வரும். அப்ப என்றைக்கு பிரச்சனை தீருங்க? என்னைக்குமே தீராது, ஏன்னா கடல்லன்னா அதுக்கு அலை இருக்கும், வாழ்க்கைன்னா அதுல சுகத்தூக்கம் இருக்கும். அப்ப நீங்க அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் வாழ முடியும். கடலுக்குள்ள நீங்க இறங்குறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா அலை வந்தாலும் நீங்க கடல்ல நிக்க முடியும், ஆனா நீங்க கடல்ல இறங்கவே பயந்துகிட்டு வெளியே நின்னீங்கன்னா நீங்க என்னைக்குமே கடலுக்குள்ள இறங்கவே முடியாது. அது மாதிரிதான் இங்க வந்து ஆன்மீகமும். அப்ப இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இத்தனை விஷயங்களும் மனசு வந்து உண்மைன்னு நம்புறதுனால எல்லா தரிசனங்களும் பதில் சொல்ல முடியாம போச்சுங்க. ஆனா அத்வைத வேதாந்தம் மட்டும் அருமையா புரிய வைக்குது. எப்படின்னா உண்மைன்னு பாக்குறதுனாலதானப்ப இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், இந்த வீரியத்துல இருந்து உடம்பு வந்ததா இல்ல இதுல இருந்து அந்த உடம்பு வந்ததான்ட்டெல்லாம். இங்க உண்மை என்ன, உடல் மனம் புலன்கள் எல்லாமே அந்த சைத்தன்யத்தை பிரதிபலிக்கின்ற உபாதிகள் மாத்திரமே. உபாதிகள்னா என்ன, ஊடகம், அதை பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம், அவ்வளவுதான். எப்படி அந்த ஊடகம், இப்ப கண்ணாடி வந்து சூரியனை உருவாக்குறது கிடையாது, என்னைக்காவது கண்ணாடி சூரியனை உருவாக்குமா? சூரியன் தான் கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கும். அப்ப கண்ணாடின்னு ஒரு பொருள் கீழே கிடந்தா சூரியனானது அந்த கண்ணாடியில படும்போது கண்ணாடிக்குள்ள இருந்தே ஒரு சூரியன் வெளியே வர்ற மாதிரி வெளிச்சம் வரும். அப்ப உடனே சூரியனே அங்க கண்ணாடியில இருந்து வந்துருச்சான்னு சொல்லக்கூடாது. அது வெளியிருக்கிற சூரியனுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிப்பது போல இங்க அறிவின் அதிஷ்டானத்துல மனதுல இத்தனை விஷயங்கள் பிரகாசிக்குது, பிரதிபிம்பிக்குது. ஆனா இதை உண்மை என்று யார் நம்புவா? அஜ்ஞானி நம்புவான், ஆனா ஞானி இங்க நம்ப மாட்டான். ஏன்னா அதை பிரதிபலிக்கும் ஊடகம் ஒரு உபாதி என்பதை நன்கு அறிந்தவர்கள் ஞானிகள். அதனால இங்க அத்வைத வேதாந்தம் அழகா இதை முடிச்சு கட்டுது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வந்து நிறைய பண்டிதர்கள் வந்தாங்க, தரிசனங்களை கண்டார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அறிவின் இயலாமையை ஒப்புக்கொண்டார்கள். புத்தர் முதல் கொண்டு தன்னுடைய அறிவின் இயலாமையை ஒப்புக்கொண்டார்கள், ஏன்னா முடியல அவங்களால, சூன்யம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர்களுடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த எல்லைக்கான ஒரு தெளிவான உதாரணத்தை அத்வைத வேதாந்தம் அருமையாக நமக்கு புரிய வச்சது. அதை தான் நாம் இப்போ இந்த மாதிரி ஓமானத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஓமானம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பண்ணலாம் ஓமானம். இப்போ நம்ம கிட்ட வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, அல்லது உங்ககிட்ட இருக்கிற மொபைல் போன் இருக்கு. இப்போ இந்த மொபைல் போனும் கம்ப்யூட்டரும் நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டுது. நீங்க ஒரு மேக்ஸ் போட்டீங்கன்னா உடனே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து உடனே கொடுத்துருது. அந்த கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஒரு படம் வரையணும்னா உடனே அதை ஏதோ ஒன்று பண்றீங்க, உடனே படம் வரைஞ்சி காட்டிடுது. அப்ப இது மாதிரி எல்லாமே பண்ணுதே, அப்ப அப்படியெல்லாம் பண்றதுனால அதுக்கு அறிவு இருக்கா? கம்ப்யூட்டர் கிட்ட வந்து அதுக்குன்னு ஏதாவது ஒரு சுய அறிவு இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறதுக்கு? ஆனா அதெல்லாம் செஞ்சு காட்டுது. அப்ப கம்ப்யூட்டருடைய மேம்பட்ட நிலை தான் இன்னைக்கு நம்ம ஏஐ டெக்னாலஜியும் பாத்துக்கலாம். ஏஐ டெக்னாலஜியும் அதே கம்ப்யூட்டருடைய அப்டேட்டட் தான். அப்ப என்ன நடக்குது, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. அப்ப எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம், அதுக்கு சுய அறிவு இருக்கானா? இல்ல. ஆனா மனிதர்களாகிய நம்ம இடத்துல சுய அறிவு இருக்கு. அப்ப நமக்கு சுய அறிவு எங்கிருந்து வந்தது, அதுக்கு சுய அறிவு எங்கிருந்து வந்தது கேள்வி கேளுங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டருக்கு சுய அறிவு எங்கிருந்துங்க வந்தது? ஒரு ஏஐல வந்து நீங்க ஒரு படத்தை வரைஞ்சு கொடுன்னு சொல்றீங்க, ஏஐல வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் எனக்கு ஒரு சீனரி வேணும், இந்த மாதிரி ஒரு ஆறு போகணும், அந்த பக்கத்துல அப்படியே ஒரு ஃபீல்டு இருக்கணும், வயல்வெளி இருக்கணும், அங்க ஒரு மனிதன் நிக்கணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் உள்ள கொடுத்துட்டு அதுக்கு என்ட்ரு கொடுத்த உடனே அந்த ஏஐ என்ன பண்ணும், அப்படியே அவுட்புட் ஒரு பிக்சர் கொடுக்கும் பாருங்க, இமேஜ் அருமையா இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி கொடுத்துரும். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், என்னங்க நான் ஒரு கேள்வி இந்த மாதிரி கேட்டு பண்ணி கொடுங்கன்னு சொன்ன அருமையா அது அவுட்புட் எடுத்து கொடுத்துருச்சு, எப்படிங்க இதுக்கு அறிவு வந்துச்சு, எங்கிருந்து அறிவு வந்துச்சுன்னு கேட்டு பாருங்களேன். அந்த அறிவே உங்க அறிவு தான், ஏன்னா அதை ஆல்ரெடி நீங்க உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நான் கேட்டாலும் பதில் கொடுக்கணும், நான் இப்படி கேட்டாலும் நீ இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு அத்தனையும் ப்ரோக்ராம்ல நம்ம பதிவு பண்ணி அதுல உள்ள ஃபீட் பண்ணி வச்சுட்டோம், அதுதான் சர்வர்ல இருக்கு. அப்ப நீங்க இங்க கொடுத்த உடனே உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருது. அப்ப இது எப்படி சாத்தியம், உங்க அறிவு தான் அந்த கம்ப்யூட்டர் மூலமா வெளிப்பட்டு பிரகாசிக்கிற மாதிரி இங்க அந்த தூய அறிவு தான் இந்த மனதின் மூலமா இங்க பிரகாசிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரோபோட் மாதிரி ஒரு டம்மி பீஸ், இந்த பாடி மைண்ட் வந்து ஒன்லி ஊடகம் தான், ஆனா இதை நான் என்று அபிமானிக்கிறது தான் இங்க அஞ்ஞானம் அறியாமல், இததான் சாஸ்திரம் சொல்லுது. இப்ப கம்ப்யூட்டர் வந்து என்னதான் பயங்கரமான திறமையை வெளிப்படுத்தினாலும் அது மிகப்பெரிய அறிவாளின்னு கூப்பிட்டு அதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் அவுட்புட் அருமையா கொடுத்தாலும் அது நம்முடைய அறிவை தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு, அதுக்குன்னு சுய அறிவு எங்க இருக்கு? அப்ப அதனால அது ஒரு டம்மி பீஸ் தான், அது நம்மளுடைய ப்ரோக்ராம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜட பொருள் தான் அப்படின்னு நம்ம கண்ணோட்டத்துல, மனிதர்களாகி நம்ம கண்ணோட்டத்துல கம்ப்யூட்டர் நம்ம கையாளுறோம் இல்லையா, மொபைல் போனை கையாளுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அறிவு நம்மள அப்படிதான் டம்மி பீஸா கையாண்டுகிட்டு இருக்குன்னு சொல்ல வர. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ நாம் டம்மி பீஸ் தான், ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் நாம பயன்படுத்துற மாதிரி அது நம்மள பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்த பாடி மைண்ட் அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் டெக்னாலஜி எல்லாம் உள்ள வந்து உங்களுக்கு ஹை லெவல் ப்ராசஸர், சிப்பு, ரேமு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நீங்க என்னென்ன ஐட்டங்கள் உள்ள போட்டு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அதுவும் நம்ம பாடிக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்கு, பிரெயின், லங்ஸ், ஹார்ட், குடல்னு எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி நமக்கு அது ஹார்ட்வேரை உள்ள கொடுத்து சாஃப்ட்வேரையும் உள்ள கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அவுட்புட் வந்து அருமையா ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்கன்னா அது என்னுடைய அறிவுன்னு இங்க பெருமை கொண்டாடுறது எவ்வளவு பெரிய அஜ்ஞானம். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதைதான் இலக்கமா புரிஞ்சுக்கணும். அதாவது நவீன டெக்னாலஜியோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்க பாருங்களேன், இங்க சுய அறிவு தான் இருக்கு, அதனுடைய பிரதிபிம்பமா இருக்கிற இந்த ஊடகம் இந்த பாடி மைண்டை வந்து நானும் அபிமானிக்கிற ஒரு அஜ்ஞானம் தான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. அந்த தவறு தான் நமக்கு மாயையை அறிய முடியாமல் தடுக்குது அப்படிங்கிறத ஞானிகள் புரிய வைக்க படாத பாடுபடுறாங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா. நேத்து இன்னைக்கு இது செய்யல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா படாத பாடுபடுறாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்க கோடியில ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்றாங்க. ஆனா பட் அவங்க எல்லாம் யாரு, வெறும் பரோட்ச ஞானம் தான். அதாவது புத்தக அறிவு வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கூட சொல்லலாம், நீங்க கூட சொல்லலாம். அனுபவ அறிவு வரணும் இல்லையா, அனுபவ அறிவு வந்தா மட்டும்தான் அது உண்மையா அதுவும் நாமளும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகும். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதாரணம் கொடுத்துருப்பேன். இப்ப சுரக்கா சுரக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த சுரக்காவை கண்ணுல பார்க்காம வாயிலே பேசிக்கிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு போட்டோவில் கூட சுரக்கா படத்தை பார்த்துட்டு அது இப்படிதான் எனக்கு தெரியுமேன்னு கூட நீங்க சொல்லலாம். சுரக்கா எனக்கு தெரியுங்களேன், நான் பார்த்துருக்கேன், எங்க பார்த்துருக்கீங்க, போட்டோவில் பார்த்துருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா சுரக்காவை என்னைக்காவது சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டால் தெரியலீங்க அப்படின்னு சொல்றான், அது எப்படி இருக்கும், அனுபவ அறிவா இருக்கா? இல்லை, வெறும் பரோட்ச ஞானம், புத்தக அறிவு. அது மாதிரி இங்க அறிவு அறிவு கடவுள் கடவுள் என்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். கடவுளை எங்க பார்த்தீங்க, நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கோயிலில் பார்த்தேன். அப்ப நம்ம இந்த மாதிரி சுரக்கா படத்தை பாக்குற மாதிரி கடவுள் படத்தை பார்த்துட்டு அல்லது வீட்டுல இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கடவுள் அனுபவமாச்சா? ஆகாது. ஏன்னா நாம தேடும் கடவுள் அது அல்ல. இங்க உண்மையான கடவுள் அப்படிங்கிறது உள் கடந்து போறது, நமக்குள்ள இருக்கிற சுய அறிவை பார்க்கறது தான் உண்மையான கடவுள். ஏன்னா கடவுள் தன்மை என்பது உள்ள கடந்து பாருன்னு தான் ரிஷிகளும் ஞானிகளும் மகரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம உள்ள பாக்குறது இல்லை, வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம், வெளியே கோயில் கோயிலா சுத்துறோம், ஒரு கோயில் விடுறது இல்லை, ஒரு விசேஷ நாளை விடுறது இல்லை. ஏன் விடுறது இல்லை? அதை வச்சுதான் அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். பௌர்ணமி வந்தா ஒரு பெரிய பூஜை போட்டுறான், அப்பதான் நாங்க 10,000 பேர் கூடுவாங்க, பெரிய கலெக்ஷன் ஆகும். இல்லைன்னா அங்க 10 பேர் கூட வரலன்னா எப்படி கலெக்ஷன் ஆகும்? ஆகாது. அப்ப எல்லாமே கலெக்ஷன் சென்டர் ஆயிடுச்சு. கோவில் ஆகட்டும், சினிமா தியேட்டர் ஆகட்டும், பார்க் ஆகட்டும், பீச் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாமே பணம் பண்ற இடம். ஆனா நாம பணத்துக்காக போறோமா கடவுளுக்காக போறோமாங்கிறத நமக்குள்ளதானே சுய விசாரம் பண்ணணும். அப்ப இங்கதானே பகுத்தறிவு வேலை செய்யணும், இதுக்கு தானே மனித அறிவு தேவைப்படுது. இதை தான் மகான்கள் சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்குங்க, இது மாயையினுடைய விளையாட்டு, இதுல போய் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓமானம் இங்க நீங்க இப்ப கம்ப்யூட்டரோட நான் சொன்ன ஓமானத்தை பொருத்தி பாருங்க, புரியலையா? திருப்பி நான் பழைய ஓமானம் இன்னொன்னு சொன்னேன்ல, இப்ப மின் விளக்கு வந்து இருக்கு, மின் விளக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, ஒரு பிரைட்டா வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த கரண்ட் கட் ஆன உடனே அதே பல்ப்ல இருந்து வெளிச்சம் வரல, என்னங்க ஆச்சு? மின்சாரம் இல்லாதனால வெளிச்சம் வரல, மின்சாரம் வந்தா வெளிச்சம் வருதா? அது மாதிரி இங்க மனித உடல் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு உள்ள இருக்கிற மின்சாரம் கட்டாச்சுன்னா ஆஃப் ஆயிடும். அப்ப ஆஃப் ஆனா இதுக்கு என்ன பேரு? ஃபியூஸ் போன பல்பு. அப்ப மின்சாரம் வந்தா மட்டும் வேலை செய்யுமா பல்பு? ஃபியூஸ் போன பல்பு மின்சாரம் வந்தாலும் வேலை செய்யாது. அப்ப அந்த பல்பை தான் தூக்கி வீசணும். அது மாதிரி இப்ப இந்த உடம்புல இருக்கிற அந்த உயிர் சக்தி வெளியே போயிட்ட பிறகு உடம்பை தான் தூக்கி வீசணும். அப்ப உயிர் சக்திங்கிறது அந்த உடம்புக்குள்ள மட்டும்தான் இருக்கா? எங்கும் இருக்கு, எல்லை இல்லாமல் இருக்கு. அப்ப அது தற்காலிகமாக வந்து போகின்ற ஜடப்பொருளுக்குள்ள ஊடுருவி பிரகாசிக்கின்ற ஒரு சைத்தன்யத்தை போய் உடம்புக்குள்ள இருந்து வருதுன்னு சொல்லவே கூடாது. இது தெரியாம இந்த பூர்வ பட்சிகள் மற்ற தரிசனத்தை சார்ந்தவர்கள் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்க வித்யாரண்யர் உடைக்கிறார். உடல் சைத்தன்யத்தின் சந்நிதியால் உயிருள்ளது போல தோன்றுகிறது, ஆனால் உடல் சைத்தன்யத்தை உருவாக்குவது இல்லை, உருவாக்கமும் முடியாது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்லோகம், அதாவது மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கிறாங்க இந்த ஸ்லோகத்துல. இதை நீங்க டெப்தா பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன விசாரணை பண்ணி பார்க்கணும், இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன விசாரணை பண்ணி பார்க்கணும்னா, இப்ப இந்த உடலுக்கு உயிர் கொடுத்தது யார்? கேள்வி கேளுங்க உங்களுக்குள்ளயே. இந்த உடம்புக்கு யாருங்க உயிர் கொடுத்தா? அப்பா கொடுத்தாரா, அம்மா கொடுத்தாங்களா, யார் கொடுத்தா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க இந்த கேள்வி. அடுத்தது நான் அறிகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு, இப்ப நான் அறிகிறேன் என்று அறிகின்ற அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? அடுத்த கேள்வி இப்ப கேட்கிறேன். நான் அறிகிறேன் என்று அறிகின்ற அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? இப்ப இந்த விசாரணையை நீங்க ஆழமா விசாரணை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இதுதான் அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான விஷயங்கள். இதற்கான அற்புதமான வழிமுறைகளை தான் இங்க அத்வைத வேதாந்தம் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை பேசிக்கா புரிஞ்சுக்கணும்னா எப்படி பார்க்கலாம்னா, உடலின் உருவாக்கத்தை பற்றி ஒரு அளவுக்கு மேல் யாராலும் விளக்கம் அளிக்க முடியாது. இதற்கு முன்னாடி பல தரிசனங்கள் வந்துவிட்டது, எதனாலும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. இன்றைய அறிவியல் உலகம் கூட, மருத்துவம் சார்ந்த உலகம் கூட இந்த உடலின் உருவாக்கத்தை பற்றி ஓரளவுக்கு தான் விளக்கம் அளிக்க முடியும். ஆனால் சைத்தன்யம் எவ்வாறு அனுபவிக்கப்படுகிறது என்பது ஒரு ஆழமான தத்துவ கேள்வி என்பதனால அத்வைதம் சைத்தன்யம் பொருளின் உற்பத்தி அல்ல என்று கூறுகிறது. அந்த சைத்தன்யம் என்பது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளிப்பொருளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என்று அத்வைதம் சொல்லுகிறது. அதே அத்வைதம் இந்த உடலும் மனமும் சைத்தன்யத்தை பிரதிபலிக்கின்ற கருவிகள் என்று சொல்கிறது. அப்ப இந்த கேள்வி மனித புத்தியின் எல்லையை உணர்த்துகிறது என்று நமக்கு புரிய வருது. அப்ப மனித புத்தியில ஒரு அளவுக்கு தான் விசாரணை பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் விவேகத்தை அடைய முடியும். அதுக்கு மேல நீங்க என்னதான் தலைக்கலாம்னாலும் உங்களுக்கு அது புரியாது. அப்ப புரியணும்னா என்ன செய்யணும்? சாஸ்திர ஞானம் வரணும், இந்த வேத பிரமாணத்தை எடுத்துக்கணும். இந்த வேத பிரமாணத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய அத்தனை கேள்விக்கான பதிலும் புரியும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கேள்வியெல்லாம் இங்க ஏற்கனவே ரிஷிகள் எல்லாம் எழுப்பி அதுக்கான பதில கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஸ்லோகத்தை மையமா வைத்துக்கிட்டு கடோ உபநிஷத்தினுடைய ஒரு அருமையான ஸ்லோகத்தை இங்க நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடோ உபநிடதத்துல அந்த ஸ்லோகம் படிக்கிறேன். நித்யோ நித்யோனாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ வித்ததாதி காமான். அருமையான ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, நித்தியமானவர்களுக்கெல்லாம் நித்தியன், அனைத்து அறிவுள்ளவர்களுக்கும் ஆதார சைத்தன்யம் அவனே, அவன் ஒருவனே, அவனே அனைவரின் அனுபவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றான் அப்படின்னு இந்த கடவு உபநிடதனுடைய மந்திரம் வந்து அந்த தூய அறிவை ஆத்மாவை புகழுது. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி அந்த சுய அறிவுலிருந்து தான் கேட்க முடியும். அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்க எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த சுய அறிவுலிருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அப்ப அந்த நிலை உங்களுக்கு புரிந்து விட்டால், நீங்கள் அந்த சுய அறிவு என்று உங்களை நீங்கள் உணர்ந்து விட்டால், உங்களுடைய இருப்பினால்தான் இந்த உடலும் மனமும் இயங்குகிறது, உடலும் மனதை கொண்டுதான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயம் பார்த்தீங்களா? எந்த ஞானி தன்னையே தன்னுள் உணர்கிறானோ அந்த ஞானியினுடைய வைபவம் எப்படின்னா, தன்னுடைய சுய அறிவில இந்த உடலும் மனசும் உருவாக்கி இருக்கிறேன், நான் உருவாக்கிய உடல் மனது என்னுடைய கருவி, அப்ப இந்த கருவியை நான் எதற்காக கையாளுகிறேன், என்னையே நான் பார்ப்பதற்கு. இப்ப புரியுதுங்களா? அப்ப நான் என்னையே நான் பார்ப்பதற்கான ஒரு கண்ணாடி தான் இந்த பாடி மைண்டுங்க. அப்ப நான் என்னையே நான் பார்க்கின்ற ஊடகத்தின் வழியாக என்னை நான் பார்க்கும் போது தோன்றுகின்ற இந்த உலகமும் நானே, இங்க எதுவும் எனக்கு வேறாக இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல் கேலக்சியை பார்த்தாலும் அது ஆத்மாவுக்குள்ளதான் இருக்கு, அந்த அறிவுக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் ஒன்றே. அந்த ஏகத்துவமான அறிவிலே, சுய அறிவிலே எல்லாம் பிரகாசிக்கின்றது. அப்ப இததான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த டெப்த் வந்து நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த அறிவின் மூலமா அனைத்தும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. இங்க நீங்க என்ன வேணா பாருங்க, சூரியனையே பாருங்க, சாதாரண ஒரு எறும்பை கூட பாருங்க, எல்லாம் நீங்க இருக்கிறதுனாலதான் இருக்கு. நீங்க இல்லைன்னா இங்க சூரியனும் காணாம போயிடும், எறும்பும் காணாம போயிடும். அப்ப இது தோற்றம் தானே? கனவு காணும் போது உங்களுக்கு அருமையா நாய் துரத்துச்சு, பேய் துரத்துச்சு, அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுனீங்கல்ல. ஆனா கனவு கலைஞ்ச பிறகு பேயும் காணும், நாயையும் காணும், ஆனா அது தோற்றம்னு தெரிஞ்சது இல்ல. அதே தான் இந்த உலகத்துல நடக்கிறதும் இந்த உலகமும் இருக்காது. எப்போ? மரணம் வரைக்கும் போக வேண்டான்னு நான் சொல்றோம். ஏன் மரணம் வரைக்கும் போறீங்க? வாழும் போதே கண்டுபிடிங்க. எப்படிங்க? தூங்கும் போதே காணாம போயிடுது. அந்த அடையாளத்தை எடுத்துக்குங்க, அந்த உதாரணத்தை எடுத்துக்குங்க. நீங்க இறந்த பிறகு நான் எங்க போவேன்னு கேள்வியே கேட்காதீங்க. இறந்த பிறகு நான் என்னங்க ஆயிடும், இந்த உலகம் தெரியுமா, என் பொண்டாட்டி பிள்ளை தெரியுமா, என் சொத்து பேங்க் பேலன்ஸ் தெரியுமா? வேண்டாம். இறந்த பிறகு நீ பேங்க் பேலன்ஸ் இப்போ பல கோடி வச்சிரு, 10 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு, 10 குழந்தை பெற்றுக்கோ, அதை அப்புறம் பார்க்கலாம். நீ இறந்த பிறகு தூங்கும் போது எங்க போச்சப்பா உன் பொண்டாட்டி, எங்க போச்சப்பா உன் சொத்து? அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்குது அத்வைத வேதாந்தம். அப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, சுய அறிவுல தான் இதெல்லாம் தெரியுது. சுய அறிவு இல்லைன்னா உங்களுக்கு உலகம் காணாம போயிடும். அப்ப தூங்கும் போது உங்களுக்கு எங்க அறிவு இருக்கு? அதான் போய் ஒடுங்கிடுது. மனசே ஒடுங்கும் போது அப்புறம் கண்ணாடி இருந்தா தானே முகத்தை பார்க்க முடியும். கண்ணாடியை தூக்கி திருப்பி வச்சுட்டு எங்க என்ன என்ன தெரியல தெரியலன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அப்புறம். அது மாதிரி இப்ப தூங்கும் போது மனசு ஒடுங்கிடுது. மனசு ஒடுங்கினோடனே புலன்களும் ஒடுங்கிடுது. கண்ணும் தெரியறது இல்லை, காதும் கேட்காது. காதும் கேட்கறது இல்லை நிறைய பேருக்கு தூங்கும் போது. அதான் உண்மை கூட. ஏன்னா நிறைய பேர் பக்கத்துல பாருங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு வரவங்களை கவனிங்களேன், அவங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. இவங்க வீட்டுல கடகடன் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா சத்தம் போடாது, தூங்குறாரு, சத்தம் போடாது, தூங்குறாரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு தூக்கம் தெரியாது, அந்த அளவுக்கு அவர் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த தூக்கத்துல உலகமும் காணும், உடம்பும் காணும், உறவுகளும் காணும், பேங்க் பேலன்ஸும் காணும். இதை பல முறை நான் சொல்லிட்டேன். அப்ப இது மாதிரி எல்லாம் எங்க போகுதுங்க? எல்லாம் சுய அறிவுல தாங்க தெரியும். அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த அறிவு தான் எல்லாம் அறியும். அறிவா இருக்குதுங்கிறத எப்ப அறிய முடியும்? இறந்த பிறகா, தூங்கும் போதா, கனவுலியா? அந்த மூணுலயுமே நடக்காது. இந்த விழிப்பு நிலையில இப்ப இந்த பாடத்தை கேட்கும் போதுதான் நடக்கும். இந்த விழிப்பு நிலையில விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது விவேகத்தால இதை விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா, அட ஆமாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம இத்தனை நாள் தெரிஞ்சுக்காம இருந்தோமே, இவ்வளவு அருமையான விஷயத்த வேதாந்த சாஸ்திரம் இவ்வளவு எளிமையா சொல்லிட்டு இருக்க, இது ஏன் நமக்கு உரைக்கல அப்படின்னு அப்பத்தான் நிறைய பேருக்கு புரிய வரும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயரிய விஷயத்த நம்முடைய மகரிஷிகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து உபதேசிக்கிறாங்க, ஆனா உள்வாங்கியவர்கள் எத்தனை பேர், அதுதான் கோடியில் ஒருவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அந்த கோடியில் ஒருவனாக நான் மாறலாமல்ல அப்படின்னு யார் ஒரு தனி மனிதன் தன்னுள் அதை உணர ஆசைப்படுகிறானோ அவன் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான், அவன் தான் விடுதலை ஆகிறான், இந்த பிறவி பெருங்கடலை கடக்கிறான். மற்றவர்கள் யாரும் கடக்கிறது கிடையாது. மரணம் வரும்போது கூட ஆசையை வச்சுக்கிட்டு தான் சாகிறானுங்க, அடுத்தடுத்து எதையாவது கொண்டு போகணும், இந்த பிறவியில தான் அனுபவிக்க முடியல, அடுத்த பிறவிலையாவது கொஞ்சம் நல்ல வாழ்க்கை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு அடுத்த பிறவிக்கு வேண்டவெல்லாம் இருக்கிறான். இப்ப நிறைய பேர் எப்படி வேண்டான்னா, என்னப்பா இறைவா இந்த பிறவில எனக்கு ஒண்ணுமே சுகத்தை கொடுக்கல, கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்க, சரி பரவாயில்ல போகுது விடு, அடுத்த பிறவிலையாவது எனக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கூட, அங்கேயாவது கொஞ்சம் நல்லா சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுன்னு வேண்டவெல்லாம் இருக்கிறான். அப்ப எப்படி ஆசைப்பாருங்க மனிதனுக்கு, இருக்கிறத வச்சு வாழ தெரியல, இல்லாத விஷயத்த மீண்டும் வரவழைக்க பார்க்கறது தான் மைந்தனுடைய பிளே. அப்ப இதுதாங்க மாயை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த இந்த ஒரு ஸ்லோகமே இவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயங்கரமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கிறது தான் இங்க விஷயமே இருக்கு. அப்ப இங்க பாடம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த சித்திர தீபத்துல ஒரு முக்கியமான தத்துவ கேள்வியை வந்து வித்யாரண்யர் முன்வைக்கிறார். என்னன்னா, இந்த உயிரியல் அல்லது உயிரியல் விளக்கங்களை மறுப்பதல்ல நம்முடைய நோக்கம், சுட்டிக்காட்டுவதுதான் நம்முடைய நோக்கம். உடலின் அமைப்பை விளக்குவது ஒரு சாதாரண விஷயம், அது வந்து ஒரு அறிவுணர்வு, அதாவது ஒரு நாலெட்ஜ், அது வெளியிருந்து நம்ம இது இது இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி வெளிப்புற பொருட்களால் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் வந்து அந்த புற பொருட்களின் மீது அளவு மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கு அப்பாற்பட்ட அந்த பொருளுக்கு ஆதாரமான ஒரு விஷயத்த நாலெட்ஜா எடுத்துக்கவே முடியாது. அப்ப அத்வைத வேதாந்தம் சைத்தன்யத்தை உடலின் ஒரு உற்பத்தி பொருளாக என்றுமே பார்க்காது. ஏனென்றால் அது நித்திய ஆத்மஸ்வரூபமாக எப்போதும் இருக்கின்ற அந்த பேரறிவை பேருணர்வை சுட்டி காட்டுவது மட்டும்தான் இங்க அத்வைத வேதாந்தத்தின் நோக்கம். அப்ப உடல் எவ்வாறு உருவானது என்ற கேள்வியை விட, நான் என்று அறிகின்ற அறிவு யார் என்ற கேள்விதான் வேதாந்தத்தின் மைய விசாரணை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார். பாருங்க, நான் யார் அப்படிங்கிற கேள்வி ரமண மகரிஷி கேட்டார் இல்லையா, அந்த கேள்வி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா ரிஷிகளும் கேட்டிருக்காங்க. நான் யார் அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்காம அவன் தன்னையும் அறிய முடியாது, இந்த உலகத்தையும் அறிய முடியாது, தன்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்குகின்ற அந்த தூய அறிவை அறியவே முடியாது. அப்ப இந்த உடல் எவ்வாறு உருவானது என்ற கேள்வி ஒரு அபத்தமான கேள்வி. ஏன் அப்படின்னா, இங்க எங்க உண்டாச்சு, அது தோற்றமப்பா இல்லையா, நான் அனுபவிக்கிறேன்னா வழி வருதுன்னா அதான் சினிமாவிலேயே வழி வருது, சினிமாவில் அவனால்தான் நீயே அழுவுற, அவன் சிரிச்சா நீயே சிரிக்கிற, அது உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அவன் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை அவன் அழுதுகிட்டு இருக்கான், நீ தியேட்டர்ல போய் உட்காந்து அவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு யாருக்கு பொறுப்பு, தியேட்டர் பொறுப்பா இல்ல அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் பொறுப்பா டைரக்டர் பொறுப்பா, யாருமே பொறுப்பு இல்லை. நான் போய் அந்த தியேட்டர்ல உட்காந்து அழுவுறதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, ஏன்னா நான் தான் அந்த படத்துல போய் மூழ்கிட்டேன். அது மாதிரி இப்பவும் இந்த படத்துல மூழ்கிட்டு இப்பவும் நான் தான் அழுதுகிட்டு இருக்கேன், இப்பதான் நானும் சுகத்தூக்கம் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் யார் பொறுப்பு, நானே தான் பொறுப்பு, வேற யாரையும் நான் சொல்ல முடியாது. அதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எனக்கு சுகம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி அது யாரும் கொடுக்க முடியாது, எனக்கே தான் நான் உருவாக்கிக்கிட்ட விஷயம். அப்ப நாம இங்க இடத்துல இந்த இடத்துல தான் விழிச்சுக்கணும், ஏன் நான் அழுவுறேன், ஏன் நான் சிரிக்கிறேன், எதுக்காக நான் அழுவணும், எதுக்காக நான் சிரிக்கணும், இந்த கேள்வி எழுந்திருக்கணும்ல. இதெல்லாம் எழுந்ததுன்னா இந்த உலகமே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ சிரிக்கிற, எதுக்கு அழுவுற, இது தோற்றம். அப்ப இந்த தோற்றத்தை பார்த்து ரசிக்கலாம்ல, என்ஜாய் பண்ணலாம்ல, அதுக்குத்தானே இந்த கண்ணாடியை வச்சிருக்குதுக்கு அறிவு. அப்ப இந்த இடத்துல நீங்க அளவுற விஷயமே கிடையாது, ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிற விஷயம். சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு அழுவ வேண்டியதில்லை, அந்த தியேட்டருக்கு போறது ரசிக்கிறதுக்காக தான், டைம் பாஸுக்காக தான், என்ஜாய் பண்றதுக்காக தான். அப்ப அதை அப்படி பார்க்காம நாம அங்கேயும் போய் நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தோட அதையும் ஒப்பிட்டுட்டு அவங்க இருக்கிற கஷ்டத்தை பார்த்து நாமளும் அழுதுகிட்டு அப்படி பார்க்கறது யாருடைய தப்பு, நம்முடைய தப்பு தானே. அப்ப இதைதான் இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க, மாத்திக்குங்க மாறிக்குங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் அறிகின்ற நான் என்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் மைய விசாரணையாக இருக்க வேண்டும். அப்ப இங்க பூர்வ பட்சி சொல்றான் இல்லையா, உடலும் சைத்தன்யமும் வீரியத்தின் இயல்பே அப்படின்ட்டு. அப்ப இந்த விஷயம் வந்து வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் வந்து ஒத்துக்குவாங்களா, ஒரு விந்து உள்ளதுதான் இந்த உடலும் சைத்தன்யமும் உருவாச்சுன்னா ஒத்துக்குவாங்களா, நீ உருவாச்சின்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த உருவாக்கம் எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறது விசாரித்து பார்த்த விவேகிகளுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கறத இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் தான் இவ்வளவு உதாரணங்கள் விளக்கங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகவே முடியாது. இப்ப நான் 144 ஸ்லோகத்தோட தான் முடிக்கணும். ஏன்னா 145 தொட்டானா திருப்பி 1 மணி நேரம் எனக்கு தேவைப்படும். அப்ப அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லோகத்தையும் இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிய வைக்கிறேன். இப்போ ஆத்ம சைத்தன்யம் வந்து எப்போதும் இருக்கு, அது வந்து பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை. ஆனா அந்த சைத்தன்யம் வெளிப்பட வேண்டுமானால் ஒரு நுண்ணிய கருவி தேவைப்படுது. அப்ப அந்த நுண்ணிய கருவி எது அப்படின்னா அதுதான் சூக்ஷம சரீரம் என்கின்ற புத்தி, அந்த கரணம். அப்ப அந்த அந்த கரணத்தோட இணைங்கும் போது அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்குதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கரணம்ங்கிறது கண்ணாடி, அது மனசு அல்லது புத்தி, எதை வேணா வச்சுக்கோங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கரணம். அந்த கரணத்தை நீங்க தனித்தனியா பிரிச்சு மனசு புத்தின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒட்டுக்கா நீங்க அந்த கரணம் சொன்னாலும் சரி, இல்ல நீங்க அதுக்கு பேரு சூக்ஷம சரீரம் சொன்னாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டா சரி, இவ்வளவுதான் விஷயம், புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்போ சைத்தன்யம் வெளிப்படுவதற்கு ஒரு நுண்ணிய கருவி தேவை, ஒரு ஊடகம் தேவை, ஒரு உபாதி தேவை. அந்த உபாதிக்கு பேரு அந்த கரணம். அப்ப அந்த கரணத்திலே அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. அவ்வாறு அது பிரதிபலிக்கும் போது நான் அறிகிறேன், நான் நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன் என்ற அனுபவங்கள் தோன்றுகின்றன. இது புரியுதா? அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு தோன்றுகின்றன? அந்த கரணத்துக்கு தோன்றுகின்றன, ஆத்மாவுக்கு தோன்றுவது கிடையாது. ஏன்னா ஆத்மா பிரதிபிம்பிக்குது அதுல, அவ்வளவுதான். அப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த கரணமா ஆத்மாவா, இதுதான் விசாரணை. அப்ப நான் யாருங்கிற கேள்விக்கு சரியான விடை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு நான் சொல்லவே கூடாது, ரமணர்ல இருந்து சொல்லிட்டாங்க. ரமணரும் அதுக்கு முன்னாடி பல ரிஷிகளும் நான் யாருன்னு கேளுங்கப்பா, நான் யாருன்னு கேளுங்கப்பான்னு கெஞ்சிட்டாங்க. கெஞ்சியும் பார்த்தாங்க, கொஞ்சியும் பார்த்தாங்க, ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எத்தனை பேருக்கு ரமணர்கிட்ட போறவங்க எல்லாம் ரமணர்கிட்ட என்ன கேட்பாங்க, சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் யாருன்னு பாரும்பாரு. ஒருத்தன் அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு அதெல்லாம் கேட்கறவன் யாருன்னு பாருப்பாம்பாரு. அப்ப எல்லாம் நான் யார் நான் யாருன்னு ஒரு விசாரணையை கண்டுபிடி கண்டுபிடின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கவே என்னால முடியலன்னா, அப்ப எத்தனை மகான்களும் ரிஷிகளும் இந்த பாரத தேசத்துல வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க போறது இல்லை. அப்ப இதான பிரச்சனை. அப்ப இதைதான் இங்க புரிஞ்சுக்கணும், இதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய டெப்த். அப்ப இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுத்துட்டோம் ஏற்கனவே, கண்ணாடி ஓமான அது இதுன்னு நிறைய கொடுத்துட்டோம். அப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உடலின் ஒரு குறிப்பிட்ட வீரியம் ஏற்பட்டதால் சைத்தன்யம் உருவாகிறது என்று தவறாக சிலர் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அந்த வீரியத்திற்கும் சைத்தன்யத்துக்கும் காரணக்காரிய உறவை மற்றவர்களால் நிரூபிக்கவே முடியாது. ஏனென்றால் அது அன்வய வத்திரேக்கம். வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு பாஷை இருக்கு, அன்வய வத்திரேக்கம். அன்வய வத்திரேக்கம்னா என்னன்னா சைத்தன்யம் வந்து நித்தியமான ஆத்மஸ்வரூபம், ஆனால் இந்த உடலோ மனமோ அந்த கரணமோ அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு உபாதி மாத்திரமே, ஊடகம் மாத்திரமே. இது புரிஞ்சிட்டா இந்த உபாதிக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது கண்ணாடி தானே, நான் ரியலா இந்த பக்கம் இருக்கிறேன், கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப என்னுடைய சுயத்தை நான் உணர்ந்த மறுவினாடி கண்ணாடி எனக்கு தேவையில்லை. அது மாதிரி இங்க தன்னுடைய சுயத்தை உணர்ந்த ஞானிகளுக்கு உலகம் தேவையில்லை, ஏன்னா அது என்னுடைய பிரதிபிம்பம் என்று புரிஞ்சிடும், தோற்றம் என்று தெரிஞ்சிடும். அதுக்காக அதை உதாசீனப்படுத்த வேண்டியது இல்லை. நான் கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுதுன்னு நான் கண்டுக்காம போற மாதிரி ஞானிகளும் இந்த உலகத்தை கண்டுக்காம கடந்து போவாங்க. கடந்து போவாங்கன்னா என்ன, அதாவது அவங்களோட வாழ்க்கையில் எது வந்தாலும் போனாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த கதாபாத்திரம் அதில் இருக்குது, அந்த கண்ணாடியில் அந்த சீன் இருக்குது, அது பிரதிபிம்பிக்கிற சீன் தானே, நடக்கட்டும் அப்படின்னு அழகா கடந்து போவாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப லகுவா புரியுங்க. அதனாலதான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இதை இந்திரஜாலம்ங்கிறாங்க, மாயா ஜாலம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரதிபிம்பிக்கிற உருவத்தை பார்த்து நீ ஏன்ப்பா மிரண்டு போற, அசந்து போற, ஆச்சரியப்படுற, அது ரிஃப்ளெக்ஷன் தானே, பிரதிபிம்பம் தானே, அது மாயா ஜாலமா பாரு, இந்திரஜாலமா பாருங்கிறாங்க. அப்ப இதை தெரியவில்லை என்று சொன்ன பிறகு கூட மாயை என்று எப்படி அதை நம்ம முடிவு செய்யறது, நிறைய பேர் முரண்பாடான கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா. ஆனா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா தெரியவில்லை என்பது வந்து அறியாமையின் ஒப்புதல் கிடையாது. காரணக்காரிய தர்க்கத்தால் முழுமையாக விளக்க முடியாததுனால தெரியவில்லை என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஞானி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, இது தர்க்கத்தின் முழுமையாக அடங்கும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஞானிக்கு தெரியும், கனவுல நீங்க உலகத்தை பார்த்துட்டு விழித்த பிறகு அது தோற்றம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி நனவுல உலகத்தை பார்த்துட்டு தன்னுடைய சுய அறிவுல அது தோற்றம்னு தெரிஞ்சுக்கிறவன் ஞானி ஆயிட்டான். இவ்வளவுதான் விஷயங்க. அப்ப இந்த நிலையில மாயை வந்து ஞானியை என்ன பண்ணும், ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா தோற்றத்தை போய் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, அது சினிமான்னு தெரிஞ்சு போன பிறகு அதுல முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு. அப்ப அதை கடந்து போகக்கூடிய ஒரு அருமையான சாதனைய ஞானிகளும் மகான்களும் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த 144வது ஒரே ஸ்லோகத்தோட வகுப்பு நிறைவு செய்கிறோம். நன்றி. ஓம் தத்சத்.